அனுமானத்துல மூன்று உறுப்புகள் அமைச்சிருந்துள்ளவாறு முதல்ல மேற்கோள், இரண்டாவது ஏது, மூன்றாவது எடுத்துக்காட்டு. மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு, பிரதிஜை ஏது, திருஷ்டாந்தம் எடுத்துக்காட்டு, திருஷ்டாந்து திருஷ்டாந்தம். வடமொழியிலே பிரதிஜை இதுல பிரதிஜையை தமிழிலே மேற்கோள் என்கிறோம். ஏதுவை நாம் அப்படியே வைத்துக் கொள்கிறோம், ஏது என்பதை ஏது என்கிறோம். திருஷ்டாந்தத்தை எடுத்துக்காட்டு என்கிறோம். இப்போ அந்த சூரத்திலே அந்த எடுத்துக்காட்டிலே இம்மலை தீ உடையது, இம்மலை தீ உடையது என்று நமக்கு ஒரு துணிவு உண்டாகும். புகையை கண்டு இம்மலை அல்லது சூரத்திலே நெருப்பு எரிகிறது, இதுதான் மேற்கோள். அதாவது நிறுவ வேண்டிய ஒரு கருத்து, நிறுவ வேண்டிய ஒரு கருத்து, அதான் மேற்கோள். ஒருவன் தூரத்துல புகையை பார்க்கிறான், உடனே அங்கே நெருப்பு இருக்கிறது என்று துணிகிறான், அதை முதலிலே மேற்கோளாக அமைக்கிறான். அங்கே நெருப்பு எரிகிறது, இப்ப அதை நிறுவ வேண்டும். இரண்டாவது ஏது, ஏதுன்னா அதற்கு காரணம், அந்த விட்டு நீங்க அதை தொடர்பை காட்ட வேண்டும். ஏனென்றால் புகை காணப்படுவதனா, அங்கே புகை தெரிவதனா, அதுதான் ஏது. எடுத்துக்காட்டு மூன்றாவது என்ன, எங்கெங்கே புகை உண்டோ அங்கங்கே நெருப்பு உண்டு, அடுப்படி போல, அதான் உதாரணம், அடுக்களை போல, எங்கெங்கே புகை உண்டு அங்கெங்கே நெருப்பு உண்டு, அடுக்களையில் போல. எனவே இங்கேயும் புகை காணப்படுவதனால் இங்கேயும் அதுபோல நெருப்பு உண்டு. இதுதான் நிறுவுகிற, படிப்படியாக நிறுவுகிற முறை. இதுதான் அனுமானம். இது போல இப்போ நாம் நிறுவ வேண்டும் எதை, ஆன்மா என்ற ஒன்று உண்டு, இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான், இவையெல்லாம் புலப்படாத பொருள்கள். ஆன்மா புலப்படாத பொருள், அதற்கு மேலே புலப்படாத பொருள் இறைவன். பிறகு இந்த உயிர்களை மறைத்துக் கொண்டிருக்கிற கட்டு தலை, இந்த மூன்று பொருள்களும் உண்டு என்பதை இந்த முறையிலெல்லாம் நிறுவ வேண்டும். இதற்கு ஏது என்ன இருக்கு, எதை நாம் ஏதுவாக கொள்ள முடியும், ஏது என்பது காணப்பட வேண்டும். புகையை போல நமக்கு கண்கூடாக தெரிய வேண்டும். அப்படிப்பட்ட ஏது என்ன இருக்கிறது, இந்த புலப்படாத மூன்று பொருள்களை, உலகம் தான், வேற என்ன இருக்கு. அதாவது அந்த நாலு இருக்கு இல்லையா, தனு கரண புவன போகம், இந்த நான்கு தான் நமக்கு ஏது. அந்த வரியில பாட்டு பாடல் வரியில என்ன, அருந்துயர் புறம்பை, அருந்துயர் புறம்பை என்று சொல்லுகிறார். அது என்னது, அது எதை குறிக்கிறது, இந்த நாளில தனு கரண புவன போகத்துல அருந்துயர் புறம்பை என்பது ஏது, உடம்புதான் அருந்துயர் குரம்பை. குரம்பைன்னா என்ன பொருள், குரம்பை குரம்பைனா உடம்பு, குடிசை, குடி தங்கி இருக்கிற குடிசை தான் குரம்பை. இந்த குடில் எப்படிப்பட்ட குடிலாம், அருந்துயர் குரம்பை. எல்லா துன்பங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிற, ஆனால் நாம் அதை உணர்கிறோமா, இந்த உடம்பு. ஆனால் முதுமை வர வர உணர்கிறோம் இல்லையா, இளமை காலத்திலே அறவே தெரியாது. வயது ஆக ஆக நோய்கள், இந்த உடம்பே இருக்கிற நோய்கள் தலை காட்டுகிற போதுதான் ஆமா, ஒரு சரிப்பையும் உண்டாகும். நம்முடைய அருளாளர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள், கொட்டை ஊர் சுவர் புழு பொறிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய் கூரை. யார் சொல்றது? மாணிக்கவாசகர். அதிசயப்பத்துல பொத்தை பொத்தல், பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய் கூரை இத்தை மெய்யன கருதி நின்று இடற்கடல் சுழித்தலை படுவேனை. இதை நான் மெய்யென்று இத்தனை காலம் இருந்து துன்பத்தை அனுபவிக்கிறேன். இத்தை மெய்யென கருதி நின்று இடற்கடல் சுழித்தலை படுவேனை. அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டானே. இப்போது எல்லா பெரியோர்களும் சொல்லியிருக்கிறார்கள், ஆனாலும் அது நமக்கு நம்முடைய அறிவிலே அது பதியவில்லை. காரணம் இந்த மலம் அறிவு தான், ஆணவ மலம் தான். ஆணவ மலம் மயக்கத்தை, உலக மயக்கத்தை கொடுத்து இந்த துன்பத்தை துன்பம் என்று உணராதபடி செய்கிறது. ஆக ஆணவ மலத்தினுடைய காரியம் என்ன? உயர்ந்ததை இழிந்ததாக காட்டும், அற்பமானதை உயர்ந்த பொருளாக காட்டும் ஆணவ மலம். எனவே அதனாலேதான் நாம் இந்த உடம்பினுடைய உண்மையான நிலையை உணராமலே காலம் கழித்து விட்டோம். அது இந்த ஞான நிலைக்கு வருகிற போதுதான் அது விளங்கும், பக்குவம் வருகிற போதுதான் விளங்கும். எனவே அருந்துயர் குரம்பை வள்ளுவர் சொல்லுகிறார், திருவள்ளுவர் புக்கில் அமைந்தின்று கொள்ளோ. புக்கில் நிலையான வீடு, நிலையாக புகுந்து வாழுகிற இடம் இந்த ஆன்மாவுக்கு கிடை இதுவரை கிடைக்கவில்லையே. அத்தனை வகையான உடம்புகளிலே புகுந்து வாடகை வீடு, வாடகை வீட்டிலே எத்தனை காலம் உங்கி இருக்க முடியும்? புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு புக்கில், அது எது? அது இறைவனுடைய திருவடி. புக்கில் நிலையான வீடு, புக்கில் துச்சில், அதுக்கு என்ன பொருள்? ஆமா, அதுவும் இல்லையில் துச்சம்னு என்ன இருக்கா? அற்பமான துச்சமான துச்சமான இல்லம் உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்குங்கிறார். எனவே அருத்துயர் குரம்பையின் அந்த இன் என்ற சொல்லுக்கு இன் என்பது என்ன? அருந்துயர் குரம்பையின் இன் என்பது உருபு. எத்தனாவது உருபு? இன் என்பது ஐந்து, ஐந்தாம் வேற்றுமை உருபு. ஐந்தாம் வேற்றுமை உருபு என்னென்ன பொருளிலே வரும்? ஐந்தாம் வேற்றுமை உருபு என்னென்ன? நீங்கள், உப்பு, எல்லை, ஏறு. நாலு பொருளிலே வரும். நீங்கள், உப்பு, எல்லை, ஏறு. வீட்டின் நீங்கினேன் என்றால் அது நீங்குதல். வீட்டினின்று புறப்பட்டேன், வீட்டினின்று புறப்பட்டேன் இன்னென்பது நீங்குதல். மலையின் வீழ் அருவி, மலையிலிருந்து விழுகிற அருவியில அதுவும் நீங்குதல். ஊரில் கோடியில எங்கள் வீடு, அது எல்லை. ஊரின் மேற்கே, ஊரின் மேற்கே வீடு என்னுடைய வீடு, அது எல்லை. கல்வியின் பெரியவர் கம்பர், கல்வியின் பெரியவர் கம்பர்னா என்ன பொருள்? ஏது? கல்வி காரணமாக, கல்வி ஏதுவாக அவர் பெருமை பெற்றவர். கல்வியின் பெரியவர், கல்வியின் காரணமாக பெரியவரான கல்வியின் பெரியவர் கம்பர். என்று இப்படி எல்லாம். அதே போல இந்த இடத்துல அருந்துயர் குரம்பையின் என்றால் இந்த உடம்பை ஏதுவாக கொண்டு, உடம்பை ஏதுவாக வைத்து அருந்துயர் குரம்பையின், இங்கே தனு உடம்பு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனைய மூன்று சொல்லப்படவில்லை. எவை? கரணம், பூவனம், போகம். கரணம் என்பது எவை? உடம்பிலே அமைந்திருக்கிற கருவி. பூவனம் உலகம். போகம் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற பொருள்கள், அனுபவிக்கிற பொருள்கள் தான் போகம். அந்த மூன்று அவற்றையும் நாம் இங்கே சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒன்றுதான் சொல்லப்பட்டிருந்தாலும் இனம் பற்றி இனத்தினாலே நான்கையும் நாம் கொள்ள வேண்டும். இந்த நான்கையும் ஏதுவாக கொண்டு, அதற்கு என்னமா இலக்கணம்? அதான் இனம் பற்றி மற்றவற்றையும் கொள்வதற்கு என்ன இலக்கணம்? இப்ப சோறு உண்டான்னா வெறும் சோறையா உண்டான் சேர்த்துட்டாங்க. வெற்றிலை தின்றான்னா வெற்றிலை மட்டமா பாசுனா எல்லாத்தையும் வகித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இலக்கணத்துல என்ன பேரு? கேள்விப்பட்டிருக்கியா? நீங்க உபலக்கணம் என்பார். உபலக்கணம் எல்லாம் நன்னூல நல்லா படித்து பாருங்க. நன்னூல் உபலக்கணம் ஒன்றை சொன்னாலும் இனம் பற்றி மற்றவற்றையும் நாம் உடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே அருந்துயர் குரம்பையின், எனவே காணப்படுகின்ற இந்த உலகத்தையும் உலக பொருள்களையும் உடம்பையும் ஏதுவாக வைத்து நாம் எதை ஆராய்ந்தறியலாம் என்று சொல்லுகிறார். அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி, ஆன்மாவினுடைய பொது இயல்பை ஆராய்ந்து அறிந்து, ஆன்மாவினுடைய பொது இயல்பை ஆராய்ந்து ஆன்மா என்றால் எது? ரெண்டு ஆன்மாவையும் கொள்ள வேண்டும். ஜீவான்மா பரமான் ரெண்டு ஆன்மாவையும் இங்கே நாம் கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த ஆன்மாங்கிற சொல் அது வடமொழி சொல்லு. வடமொழியில அதற்கு என்ன சரியான வார்த்தை என்ன? அவன் ஆன்மான்னு சொல்ல மாட்டாங்க. வடமொழியில என்ன சொல்லுவாங்க? ஆத்மன், ஆத்மன் என்பார். அதை நாம் ஆன்மா என்று தமிழ் முறைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்கிறோம். ஆத்மன் அப்படி மாற்றிக்கொள்கிறோம். அந்த ஆன்மா என்ற சொல் உபநிடதங்களில பயின்று வருகிறது. அந்த வடமொழி நூல்களில ஆத்மா என்றால் ரெண்டையும் குறிக்கும். எது? நீரையும் குறிக்கும், அந்த பிரம்மத்தையும் குறிக்கும். பிரம்மத்தையும் குறிக்கும், உயிரையும் குறிக்கும். அது பொது சொல், பொது சொல் உபநிஷத்துல. அதனாலதான் எந்த இடத்துல இறைவனை குறிக்கிறது, பிரம்மத்தை குறிக்கிறது, எந்த இடத்துல உயிரை குறிக்கிறது என்ற தெளிவு அங்கே இல்லை. எதுல? உபநிடதங்களில். பொதுவாக ஆத்மன் என்று வருகிறது. என்ன பொருள் கொள்ள முடியும்? பொதுவாக வருகிறது. அதனால்தான் அதற்கு உரை எழுதியவர்கள், சங்கரர் உரை எழுதியிருக்கிறார் உபநிடதங்களுக்கு, ராமானுஜர் உரை எழுதியிருக்கிறார், மத்துவர் உரை எழுதியிருக்கிறார், வேற யாரு? ஆமா, அவர் என்ன எழுதியிருக்கிறார்? சைவர் ஒருவன் எழுதியிருக்கிறார், சைவர் என்றால் அவர் முழுக்க சைவ சித்தாந்தி அல்ல, நீலகண்டர். நீலகண்டர் என்ற அதாவது இவனை வழிபடுகின்ற நீலகண்டர் என்பவர், அவர் ஒருவர் தான் சிவபரமாக அதை உரை எழுதியிருக்கிறார் பிரம்மசூத்திரத்தில். மற்ற உள்ளெல்லாம் வேறு வேறு கொள்கையிலே எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தங்கள் கருத்துக்கு ஏற்ப, தங்கள் தங்கள் கொள்கைக்கு ஏற்ப ஆன்மா என்ற சொல்லுக்கு ஒரு இடத்துல பிரம்மன் என்று சொல்லுவார்கள், இன்னொரு இடத்துல உயிர் என்று சொல்லுவார். அதனால தான் கருத்து வேறுபாடு அவர்களுக்கு கிடைக்கிறார். ஆனால் தமிழிலே ஆன்மா என்றால் ஒரே பொருள் தான், உயிர் தான். ஆன்மா என்றால் உயிர், அந்த தெளிவு தமிழிலேதான். எனவே இங்கே அருந்துயர் குரம்பையின், ஆனா சுயான தமிழ் இந்த இடத்துல ஆன்மா என்றால் ரெண்டையும் கொள்ள வேண்டும், ரெண்டு பேரையும் கொள்ள வேண்டும் என்கிறார். அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி, எப்படி அதை நூலுக்குள்ளே பாடியத்தில் விரிவாக சொல்லுகிறாடே அப்பா, அந்த பகுதியெல்லாம் அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி என்ற ஒரு வரிக்கே சொல்லப்பட்ட விளக்கத்தை நடத்துவதற்கு இந்த 10 நாள் போடுவார். அது இப்போ நான் சொன்ன நூலுக்குள்ளே போகும்போது பார்க்கலாம். அந்த அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி. சரி, அடுத்து என்ன? அடுத்த சொல் கண் இருள் தீர்ந்து. கண்ணிருள் என்பது ஆணவமலம். ஏன் அதற்கு அந்த பேர்? இருள் என்றால் ஆணவமலம், இருள் என்றாலே ஆணவமலம். திருவது பதில அதுக்கு என்ன பேர்? இருள் மலம் என்று பேர். இருள்மல நிலை என்று பேர். கண்ணிருள் என்றால் என்ன பொருள்? கண்ணுதல் என்ற ஒரு சொல் இருக்கிற தமிழிலே. இது தொழிற்பெயர், தொழிற்பெயர். கண்ணுதல் வருதல் போதல் என்பது போல கண்ணுதல் என்பது ஒரு தொழிற்பெயர். கண்ணுதல்ல கருதுதல், கருதுதல், கருதுதல். கருதி என்பதற்கு என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னா, கருதி என்பதற்கு இந்த சொல்ல எப்படி மாற்றி சொல்ல வேண்டும்? இணைச்சமாக கொண்டா இணைச்சம் எப்படி வரும்? அது பெயரும் கண்ணிய என்றால் பெயரும் இணையம். கண்ணி அவ்வளவுதான். கண்ணீனா கருதி, கண்ணீனா கருதி, கண்ணியனா அது பெயரும் கண் கருதிய. கண்ணிய என்றால் கருதிய. இந்த இடத்துல இந்த ரெண்டும் காணும், பெயரும் காணும், இணையமும் இல்லை. இங்க என்ன வடிவம் இருக்கு? கண் இருள், கண் என்று மட்டும் இருக்கு. இதுக்கு என்ன இலக்கணம் சொல்றது? அதாவது பகுதி மட்டும் இருக்கு, பகுதி மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரு வினை சொல்லல கண் என்றால் பகுதி. கண் என்றால் என்ன பொருள்? கருது. கண் என்றால் கருது. பகுதியெல்லாம் எப்படி வரும்? ஏவலாகத்தான் வரும். பகுதியெல்லாம் ஏவலாகத்தான் வரும். பந்தான்னா அதுக்கு என்ன பகுதி? வா. ஏவல் வா. செய்தான்னா செய். உண்டான் என்றால் அதான் பகுதி. அதுபோல கண்ணியா என்றால் கண் என்பது பகுதி, கருது. இப்ப கண் இருள் என்றால் இது என்ன இலக்கணம்? கருது இருள். கொஞ்சம் தெரிஞ்சு இலக்கணம் எல்லாம் இணைத்தொகை, இணைத்தொகை. காட்டாது, காலம் காட்டாது. அதான் இணைத்தொகை எப்படி வரும்? காலம் மறைந்து வரும், காலம் மறைந்து வரும். மூன்று காலத்துக்கும் பொதுவாக வரும், மூன்று காலத்துக்கும் பொதுவாக வரும். குறிப்பிட்ட காலத்திலே வராமல் மூன்று காலத்துக்கும் பொதுவாக வருவது விளைச்சல். ஊறுகாயில உங்களுக்கு மறக்க முடியாம புரிய மாட்டாதான் இருக்கிறாங்க. சுடுசோறு, சுடுசோறுனா சுடுகின்ற, இன்றைக்கா நேற்றுக்கா, அது இடம் நோக்கிதான் சொல்ல முடியும். என்ன காரணம்? எனவே கண் இருள் என்றால் கருதும் கருதுகிற கருதப்படுகிற இருள் மூன்று காலத்துக்கு உரியது. இணைத்தொகை கண் இருள், கண் இருள் தீர்ந்து